நமஸ்காரம். நாம் பிறந்த நாளிலிருந்து கடைசி நாள் மரணமடையும் வரையில் 16 சம்ஸ்காரங்கள் சொல்லப்பட்டுள்ளன. இதை ஒவ்வொரு காலத்தில் நமக்கு பெரியோர்கள் செய்து வைப்பார்கள். அதற்கு மந்திரம் உண்டு, சடங்குகள் உண்டு. பூணல் போடுறது ஒரு சம்ஸ்காரம், கல்யாணம் பண்றதே ஒரு சம்ஸ்காரம், காதுகுத்தல் ஒரு சம்ஸ்காரம், அன்னப்பிராசனம், வித்யாரம்பம், இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு சம்ஸ்காரம். மரணமடைந்த பிற்பாடு செய்யும் செயல்கள் எல்லாம் சம்ஸ்காரம். இந்த சம்ஸ்காரம்ங்கிறது என்னது, அதை நாம் பண்ணணுமா? அது ஒன்றும் கண்ணுக்கு தெரிகிற பலமே காணோமே, அப்படி இருக்கு அதை நம்ம பண்ணணுமான்னு தோணும். ரொம்ப நியாயமான கேள்வி. அது ஏன் பண்ணணுங்கிறத சொல்றேன், அதுக்கு ஒன்று ரெண்டு உதாரணத்தோட சொல்றேன். சம்ஸ்காரம்னால் சம்ஸ்கிரியதே, இத்தால் ஒரு யோக்கியத்தை, ஒரு எலிஜிபிலிட்டி கொடுக்கப்படுகிறது. இப்போ ஒரு காரியத்துக்கு நமக்கு எலிஜிபிள் ஆகணும்னு வச்சுங்க, கண்ணுக்கு நேர எலிஜிபிலிட்டி ஒன்று இருக்கு, இன்டைரக்டா கண்ணுக்கு தெரியாதும் ஒன்று இருக்கலாம். அதாவது நேர தொடர்பு இருக்காது, ஆனா கொஞ்சம் சுத்தி வளைச்சுன்னு தொடர்பு இருக்கும். பரீட்சைக்கு போகணும், பரீட்சை எழுதணும். டு டேக் அன் எக்ஸாம், என்ன நமக்கு எலிஜிபிலிட்டி? நானா படிச்சிருக்கணும், அதுதான் நேர் குவாலிஃபிகேஷன். படிச்சிருந்தா போகலாம், ஆனா படிச்சிருந்தா மட்டும் எழுத விட மாட்டார்கள். அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கணும், பிஹேவியர் ஒழுங்கா இருந்திருக்கணும், ஃபீஸ் கட்டிருக்கணும். இது எல்லாமே ஒழுங்கா இருந்தா தான் ஹால் டிக்கெட்டே கிடைக்கும். அப்ப இதெல்லாம நமக்கு வேணும். இந்த சம்ஸ்காரங்கள் இருந்ததுன்னா தான் மேல போக முடியும். ஆனா அதெல்லாம் கண்ணுக்கு நேரடியா இருக்காது, கொஞ்சம் சுத்தி இருக்கும். இப்ப அதுக்கு அந்த நேர இல்லாத எல்லாத்தையும் வாண்டான்னு நம்ம சொல்லிடுவோமா? அத போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சிலது செய்யறதுக்கு எக்யூப் பண்ணிக்க வேண்டியிருக்கு, நம்ம நாமளே எலிஜிபிள் ஆக்கிக்க வேண்டியிருக்கு. இப்ப சொல்ல போற இந்த கர்மங்கள் நம்மளை அந்த மாதிரி அதை எக்யூப் பண்றது, எலிஜிபிள் ஆக்கும். நேர தெரியலையே நீங்க சொல்ல வேண்டாம், இப்பதான் சொல்லியிருக்கேன். நேரம் மட்டும்தாங்கிறது இல்ல, சுத்தி வளைச்சும் இருக்கும். நான் அந்த சுத்தி வளைச்சுன்னு சொல்றது மன ரீதியா ஒரு புரிதலா இருக்கலாம். We may be able to feel it, but not touch it. இப்போ ஒருத்தர் கல்யாணம் ஆகுது, உடனே கிஃப்ட் வாங்கிட்டு கொடுக்கணும்னு இன்னைக்கு வச்சுருக்கோம். அந்த நாள் அப்படியெல்லாம் ஒன்றும் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறது இல்லை. இப்போ பெண் பாக்கரணியிலிருந்து நிச்சயதார்த்தானா கல்யாணம்னா கிஃப்ட் உண்டு. அந்த நாளில் கிஃப்ட் கொடுக்காதனால என்ன மன ஒற்றுமை இல்லையான்னு இருந்தது இல்லையா? சந்தோஷமா தானே வாழ்ந்தா? இன்னைக்கு சந்தோஷமா தான் இருக்கா? அப்ப அந்த கிஃப்ட் என்ன பண்ணும்? திடீர்னு அந்த பொண்ணை பணக்காரி ஆக்கிடுமா, இல்ல பிள்ளைய பணக்காரனாக்கிடுமா? ஒரு மோதிரம் கொண்டு கொடுத்ததுனாலயோ, ஒரு ரிஸ்ட் வாட்ச் கொண்டு கொடுத்ததுனாலயோ என்ன ஆயிட போறதுன்னு நீங்க கேட்கலாம். ஆனா அது அந்த பெண்ணோட மனசுல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது, ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கை கொடுக்கும், ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துறது இல்லையா? அத போலத்தான் நிறைய சம்ஸ்காரங்கள் நமக்கு பாசிட்டிவ் திங்கிங்கை கொடுக்கும். இதுல இன்னொன்னு பாருங்க, அந்த பாசிட்டிவ் திங்கிங்கிறது அந்த நாள்ல எல்லாம் யோகிகளுக்கு நிறைய இருந்தது. அவர்கள் இந்த மாதிரி எந்த ஒரு செயல் ரீதியா ஒன்ன வந்து அந்த பாசிட்டிவிட்டியை வளர்த்துண்டவா இல்ல, யோகத்தாலையும் தியானத்தாலையுமே அவளுக்கு வளர்த்துக்க முடிஞ்சது. இப்ப போடுற லைட்டு, இப்ப அடிக்கிற பத்திரிகை, இப்ப பண்ற புஷ்பாலங்காரம், இப்ப இருக்கிற பிரசாதம் எல்லாம் யோகிகள் காலத்துல எல்லாம் கிடையாது. கிருத்தயுகத்துல எல்லாம் அப்படிலாம் இல்லை. பெருமாள் அப்படியே நிகுன்னு இருப்பார், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இருக்காது. ஆனால் வி வேர் ஏபிள் டு ரிலேட். காரணம் என்னன்னா, இப்பதான் எல்லாத்தையுமே பிசிக்கலா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்ப நிறைய மென்டலா தான் பார்த்தார்கள். இப்ப எதையுமே பிசிக்கலா எக்ஸ்பிரஸ் பண்ணால்தான் நமக்குள்ள அந்த பாசிட்டிவ் சென்ஸே வருது. அதனாலதான் கிரீட்டிங் கார்டு அனுப்புறது, அவளுக்கு எப்படி இருக்கே ஒருத்தர் கெட் வெல், உடம்பு சரியில்லையா கெட் வெல்னு கார்டு அனுப்புறது. நான் சொல்லலாமே கெட்வெல்னு கார்டு அனுப்புறதுனால யூ காட் வெல்லா, இல்ல நான் மனசார நீ நன்னா ஆகணும்னு நினைச்சிருந்தேன், என் வீட்லயே உட்காந்து நினைச்சிருந்தேன், அதனால நீ நன்னாயிட்டேன்னு சொல்லலாம், உண்மையா கூட இருக்கும். ஆனா அது அவர்களுக்கு தெரியாது இல்லையா, அதுக்காக செய்யறோம். பாருங்க இந்த அடிப்படை முதல்ல புரிஞ்சு விடுங்க. இந்த நாள்ல தான் இன்னுமே பிசிக்கலா நிறைய டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியிருக்கு, அப்பதான் புரிஞ்சுப்பேங்கிறா. நான் மனசளவுல ரொம்ப பிரியமா தானே இருக்கேன்னு சொன்னாலாம் இப்ப புரிஞ்சுக்கல, அதை செயல்ல காட்ட வேண்டியிருக்கு. நம்ம பிள்ளை நம்ம பொண்ணு நமக்கு ஜலம் கொண்டு கொடுத்தா கூட தேங்க்ஸ் அப்படின்னு முதுகில தட்ட வேண்டியிருக்கு, இதெல்லாம் முன்னாடி கிடையாது. இப்ப செய்யறமேனால் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப், பி அப்ரிஷியேட்டிவ், என்கரேஜ், இப்படிங்கிறது தானே இப்போ முக்கியமான வார்த்தைகளா இருக்கு. அப்படின்னா இந்த சம்ஸ்காரம் ரொம்பவே முக்கியம் பாருங்க. ஏனால் இப்ப நான் சொல்ல போற ரெண்டு மூணு சம்ஸ்காரங்கள்லாம் ஒரு பெண்ணுக்கு அவ கர்ப்பமா இருக்கிற காலத்தில் அவ்வளவு தூரம் உதவ போறது. சாதாரணமாவே உடல் ரீதியா பிசியலாஜிக்கலாவே ஒரு பெண்ணுக்கு நிறைய மாறுதல் வரப்போறது கர்ப்பம் தரித்த உடனே. அதை முதல்ல அவ சமாளிச்சாகணும். சில உடம்புகள்லாம் கூட சட்டுன்னு வரலாம், அப்போ திடீர்னு பிபி கூடலாம், இறங்கலாம், வெயிட்டு கூடிட போகிறது, சட்டு நம்மால் எல்லா வேலையும் பார்க்க முடியாது, திடீர்னு எழுந்துடக்கூடாது, திடீர்னு உட்காந்துட முடியாது, அப்பப்போ அந்த குழந்தை அசைஞ்சுட்டே இருக்கான்னு பார்க்கணும். இப்போ எவ்ரி மூமெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போது திடீர்னு சுகர் வருங்குவா, இந்த பிரெக்னன்சிக்குன்னு ஒரு சுகர், இதை போல எத்தனையோ ஒரு டர்பலன்ஸ் இருக்குத்தானே போகிறது. அப்போ இதெல்லாத்தையும் தாண்டறதுக்கு அந்த பெண்ணுக்கு மனோ தைரியம் வேணும், அவளுக்கு அந்த பாசிட்டிவ் திங்கிங் வேணும். அதை எப்படி கொடுக்கணும்னால், நான் வெறும் வாய் வார்த்தையால் பேசி கொடுத்துட முடியாது, அண்ட் ஒருத்தரே ஒருத்தர் அந்த குடும்பத்துக்காரா மட்டும் உட்காந்து கொடுத்துட முடியாது. ஷி நீட்ஸ் மோர். பிரெக்னன்சின்னு உடனே இன்னென்னதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொடுங்க, இன்னென்ன ட்ரிங்க் எல்லாம் கொடுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும், ஊட்டச்சத்து மிக்கதாக இருக்கணும் என்ன சொல்கிறோம் இல்லையா. அதெல்லாம் ஃபிசிக்கல், அதெல்லாம் டைரக்ட். அதே போல இன்டைரக்டாக கொடுக்க வேண்டியது நிறையா இருக்கு. முதல்ல கடவுளுடைய அனுகிரகம் வேணும், பகவத் அனுகிரகத்தை பிரார்த்திக்கணும், அதுக்கு அவர் சொல்லியிருக்கிற சம்ஸ்காரங்களை செய்யணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ பண்ண போகிறது எல்லாமே ஒரு பும்சவனமாக இருக்கட்டும், சீமந்தமாக இருக்கட்டும், அதெல்லாம் அவளுக்கு நிறைய பவரை கொடுக்கும். அப்படின்னா மனசை ரொம்ப திருடமாக்கும், ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட் ஆகிடுவோம். அந்த வேற என்னென்ன கஷ்டங்கள்லாம் மனசில் அப்படியே கொஞ்சம் அலபாஞ்சிருந்ததோ, நன்னா பெறணுமே, நம்ம நன்னா வரணுமே அப்படிங்கிறதெல்லாம் போய், நம்ம சுற்றி நிறைய பேர் இருக்கா, நமக்கு உதவுறதுக்கு நிறையா இருக்கா, நம்ம நன்னா இருக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவிட்டி வரணும் இல்லையா. அதற்காகவே சொல்லியிருக்கார்கள் பும்சவனம்னால் க்ஷிப்ர சவனம்னு சொல்லுவா. ரொம்ப சுலபமாக குழந்தை பிறக்கணும், ஒன்றும் ஆப்ரேஷன் கிப்ரேஷன்லாம் கூட கஷ்டப்பட்டு போக வேண்டாம். முதல்ல நினைப்போம், ஆப்ரேஷன் வர்ற பட்சத்தில் அப்போ பார்த்துப்போம், முதல்ல யாராக இருந்தாலும் வேண்டான்னு தானே நினைப்போம், எதுக்கு வீணா போய் ஆப்ரேட் பண்ணணும். அப்போ அதை பண்ணுறதுக்காக ஊரை கூட்டுறோம், பும்சவனம்னு ஒன்று பண்ணுறோம். அது ரெண்டாம் மாதத்துலேருந்து எட்டாம் மாதத்துக்குள்ளே எப்போ வேணால் பண்ணுவார்கள். குழந்தை அசையறதுக்கு ஆரம்பிச்சுடணும், அன்னைக்கு கார்த்தாலேருந்து கொஞ்ச நேரம் பட்டினி இருக்கணும், புது ட்ரெஸ் போட்டுப்பா, வலது மூக்கு துவாரத்தின் வழியாக இது பிழிவா, ஆலந்தளிர் பால், குஷகண்டகம், சோமலதை, அதை பிழிந்து ஒரு மூணு நாலு சொட்டு அந்த மூக்கில் விடுவா. வயத்தை தொட்டு மந்திரம் சொல்லணும், நீர் நிறைந்த ஒரு பாத்திரத்தை மடியில் வைப்பா, வச்சுன்னு மந்திரம் சொல்லுவா. இப்போ நான் சொன்ன இந்த ஆலந்தளிர் பால், சோமலதை எல்லாமே ஒரு குழந்தைக்கு பித்தம் எரிச்சல் அதெல்லாம் இருந்ததுன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு உதவும். அதே சமயத்தில் ஓஹோ இதை போல ஒன்று வச்சு நம்ம குழந்தைக்கு ஒன்று நல்லா பண்ணுறார்கள், அது ஏதோ மருத்துவ ரீதியாகவும் இருக்குது, நமக்கு மந்திரமெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாரும் சேர்ந்து வரா பாருங்க அப்படிங்கிற எண்ணம் அந்த பெண்ணுக்கு ரொம்ப நல்லா ஏற்படும். இன்னொன்று, ஷீ பிகம்ஸ் அவேர், ஓஹோ குழந்தை நகர ஆரம்பிச்சுடுத்து, அது சுகமாக பிரசவிச்சாகணுப்போ நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது, நம்ம சுற்றியும் இருக்கா, அதற்கு தேவதை பகவானுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்க போகிறது, அப்போ நாம் மட்டும் இதை பண்ணிட்டு இருக்கலே, எல்லாரும் கூட இருக்கார்கள் நமக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம், அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் அவளுக்கு வரப்போகுது. அதே போல சீமந்தோன் நயனம்னு சொல்கிறோம், சீமந்த உன்னயனம், சீமந்தகா உன்னியதே எஸ்மின் கர்மணி, அதான் சீமந்தோன் நயனம். அப்படின்னா வகுடு பிரித்தல்னு பேர். அந்த பெண்ணை உட்காத்திருப்பார்கள், கணவன் தான் அந்த பெண்ணனுடைய வகுடை பிரித்து வாரி விட்டாகணும், பத்னி ஈஸ்ட் ஃபேசிங் கிழக்கு முகமாக உட்காரணும், பர்த்தா ஹஸ்பண்ட் வெஸ்ட் ஃபேசிங் மேற்கு முகமாக உட்காந்துக்கணும், முள்ளம்பன்றியோட முள்ளு, ஒரு மூணு தர்ப்பக்கட்டு, அத்திக்காய் கொத்து, இந்த மூணையும் சேர்த்து வச்சு அதை நெத்தியில வைத்துக்கொண்டு மெதுவா அப்படி வகுடு பிரிக்கணும். அப்படின்னா இது எப்ப பண்ணுவா? நாலாம் மாசத்திலேருந்து எட்டாம் மாசத்துக்குள்ள பண்ணிடுவார்கள். இது ரொம்ப முக்கியமான தருணம் தெரியுமோ? அந்த எட்டாம் மாசம் ஆயிடுத்துன்னு அவ்வளவுதான், சீமந்தம் ஆயிடுத்து, வீட்டுல கொண்டு விட்டுருக்கார்கள், இன்னும் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள குழந்தை பிறந்துட போறது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு படபடப்பு எல்லாமே அந்த பெண்ணுக்கு வந்திருக்கும். இப்போ அப்ப தன் கணவனே உட்காத்தி வச்சு அவரே நமக்கு வகுடு எடுத்து வாரி விட்டு எவ்வளவு தூரம் அப்ப அன்பை வெளிப்படுத்துறோம்? இது வெறும் ஒரு மோதிரம் கொடுக்கற அன்பு இல்ல, இது நம்ம ஏதோ கிரீட்டிங் கார்டு அனுப்புற அன்பு இல்ல, இது உட்கார்த்தி வைத்து அதுக்குன்னு செலவழித்து பல பேரை வழவழைத்து எல்லாருக்கும் ததியாராதனம் பண்ணி அவர்கள் எல்லாரும் அக்ஷத ஆசீர்வாதம் பண்ணி இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கிறச்சே இந்த பிள்ளைய உட்கார்ந்து வகுடு எடுத்து அலங்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த மூணு நான் சொன்னேன் இப்போ, ஒரு முள்ளம்பன்றியினுடைய முள்ளு, அதுக்கப்புறம் மூணு தர்ப்பக்கட்டு, அத்திக்காய் கொத்து, இது எல்லாத்தையும் வைத்தால் இது இதுலால லாபம், எல்லா தீய சக்திகளும் ஓடி போயிடணும். இது இந்த நாலுலேருந்து அஞ்சு மாசத்தும் போதுதான் வயத்துக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைக்கு புத்தி உருவாகிறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த சமயத்துக்கு அந்த குழந்தைக்கும் பாசிட்டிவிட்டி வேணும். அம்மா பாசிட்டிவா இருந்து சந்தோஷமா இருந்தா தான் குழந்தைக்கு அது வரப்போறது. கணவனே தனக்கு எல்லார் முன்னாடி அலங்காரம் பண்ணச்சே ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெருமிதமா இருக்கும், அவளுக்கு மொமெண்ட் ஆஃப் ப்ரைட் இல்லையா? அது அத்தனை பேருக்கு நடுவில் பண்றதோ இல்லையோ, அந்த அந்த ப்ரௌடா அவ ஃபீல் பண்ணணும். அந்த ஆனந்தம் அந்த குழந்தைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பண்றா. மருத்துவ ரீதியாகவும் இப்ப சொன்ன அந்த மூணுத்துக்குமே குழந்தைக்கு நல்லது பண்றதுக்கும் பொதுவா தீய சக்திகள்லாம் கிட்ட காண்டாத ஓடணும். தீய சக்திங்கிறது அந்த நாள் என்ன சொல்லியிருக்கா? உடனே பூதம் பேய் பிசாசின்னு நினைச்சுக்க வேண்டாம். எல்லாரும் ஒரே மாதிரி நம்மளை பத்தி நினைப்பான்னு சொல்ல முடியாது. சில பேர் வேண்டவாளா இருக்கிறவா, தாராள மனசு இருக்கிறவா, நன்னா இருக்கட்டும் நினைச்சுப்பா. நம்ம பிடிக்காத என்விஎஸ் பீப்புள் எவ்வளவோ இருப்பாப்போ, எத்தனையோ பேருக்கு ஜலசி இருக்கும், இருந்தா அந்த கண்ணு படத்தான் போடும், ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தானே, அதை மாத்தணுமே, அதுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேணும். வேணுங்கிறதுக்காகத்தான் இது இத்தனையுமே கொடுக்கும். அப்ப பும்சவனம்ங்கிறது அந்த பெண்ணுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும், சீமந்தோன் நயனம்ங்கிறது எவ்வளவு கான்பிடன்ஸ கொடுக்கும்ங்கிறத தான் ரிஷிகள்லாம் யோசிச்சு யோசிச்சு, அவளுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நமக்காக வாழ்ந்தவர்கள்ங்கிறத புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா இப்போ திடீர்னு வேதத்துல இத்த பண்ணுன்னு சொன்னதுனால ஏதானு வேதத்துக்கு லாபமா, இல்ல பகவானுக்கு ஏதானு பத்து ரூபா காசு கிடைக்க போறதா? எதுவும் இல்லை. நம்ம நல்லத்துக்காகத்தான் இது இத்தனையுமே எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு விதத்துல பாருங்க, இப்ப நம்ம கூட தோணலாம் இதெல்லாம் சரின்னா அப்படியே இது போய் பண்ணிடுமா, இதுல பேசி என்னென்ன அவளுக்கு சந்தோஷம் கொடுக்கணுமோ அதெல்லாம் நானே கொடுத்துக்கிறேனே அப்படின்னு கூட ஒரு ஹஸ்பண்ட் நினைக்கலாம். நியாயம், அவர் பேசி அதை கொடுக்கலாம் தான். ஆனா தன்னை சுத்தி இருக்கிறவாளுக்கு அந்த சந்தோஷத்தை அவனால பேசி மட்டும் கொடுத்துட முடியாது. ஏன்னா நம்ம அப்பா அம்மா இருப்பா, நம்ம மாமனார் மாமியார்லாம் இருப்பா, நம்ம கூட பிறந்தவர்கள்லாம் இருக்க போறா, அவர்கள் எல்லாருக்கும் இது ஒரு சந்தர்ப்பம், இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் டுகெதர். நாம ஒரு குடும்பமா இருக்கோம், நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமா ஒரு குழந்தை இப்ப பிறக்க போறது அப்படிங்கறது எப்படி வெளிப்படுத்த? இன்னொரு நாலு பேர் வயசானவா இருக்கலாம், வேதம் படிச்சவா இருக்கலாம், அவர்களை கூப்பிட்டு அவ நாலு பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு, அவர்களுக்கு ஒரு சம்பாவனை கொடுக்கலாம், நம்மால அவர்களுக்கும் ஒரு நல்லது நடக்க போறது. அதனால இது நமக்கு ஓரளவு நம்பிக்கை இருக்கும். இப்ப நம்பிக்கை எதுக்காக வரணுங்கிறதுக்கு தான் இது எல்லாத்தையும் நான் சொன்னேன். இப்போ சம்ஸ்காரம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். சம்ஸ்காரம் இருந்தா தான் மேற்கொண்டு நம்ம நல்லவர்களா நல்லவர்களா இருக்க முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டா, இந்த ஸ்கூல்ல படிச்சார், இந்த காலேஜில் படிச்சார், இந்த போஸ்ட் கிராஜுவேஷன், ஸோ இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட், இந்த மாதிரி சம்பளம் இருக்கா இல்லையா? எல்லா காலேஜில் படிச்சு எந்த ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட், அதே மாதிரி சம்பளம் கொடுக்குறாளா? ஆசைப்படலாம் நம்ம, ஆனா அப்படி கிடைக்காது. ஏனால் இந்த ஸ்கூல்ல படிச்சிருந்தா இன்னென்ன சம்ஸ்காரம் வந்திருக்கும், இன்ன காலேஜில் படிச்சிருந்தா இன்ன சம்ஸ்காரம், இன்ன மாதிரி அவ சொல்லி கொடுத்துருப்பா, இன்னென்ன சிச்சுவேஷன் அவளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியும். இருக்கே படிப்பு படிப்பு தானே, இப்போ அதே புஸ்தகத்தை இன்னொரு ஸ்கூல்ல வச்சுன்னு படிச்சா என்ன நீங்க கேட்கலாம், வராது. அது அந்த ஸ்கூல்ல படிச்சா தான் வரும், அது அந்த காலேஜில் படிச்சா தான் வரும்னு வச்சுருக்கா இல்லையா? அதே போல அப்ப அந்த ஸ்கூலோ அந்த காலேஜோ ஒரு சம்ஸ்காரத்தை நம்ம கொடுக்கறது இல்லையா? இந்த செயல்கள் எல்லாம் அதை போல சம்ஸ்காரத்தை கொடுக்கும். அதனாலே நமக்கே இதுக்கு நம்பிக்கை வந்துடும். ஒன்றும் கஷ்டம் இல்லை, இந்த உண்மைகள்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா யாருக்கு நம்பிக்கை வந்துடும்? இவ்வளவு தூரம் என் மனைவிக்கு நல்லது நடக்க போறதுன்னு இருக்கிறச்சே, அவளுக்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் கான்பிடன்ஸ் வரப்போறது, சந்தோஷப்பட போறா, இட்ஸ் அ மொமெண்ட் ஆஃப் ப்ரைட் அவளுக்குன்னு இருக்கிறச்சே, எந்த கணவன் தான் வேண்டாம்னு சொல்ல போறார்? கண்டிப்பா ஒத்துனுடுவோம். ஆனா அதுக்கு மேலே இருக்கட்டுமே, அப்படியே ஒருவேளை எனக்கு துளி நம்பிக்கை குறைச்சலா இருந்தா கூட என்னை சுத்தி இருக்கிறவளுக்கு நம்பிக்கை இருக்கா, அவளுக்காக பண்ணிட்டு போறேனே, ஆஃப்டர் ஆல் எனக்காகத்தானே பல பேர் என்னை சுத்தி இருக்காப்ப, அப்ப அவர்களுக்கு நான் ஒரு நல்லது செஞ்சுட்டு போறேன். இப்போ அந்த நல்லதே என் குழந்தைக்கு நல்லது பண்ணட்டுமே. எங்க வீட்டு பெரியவர்கள் ஆரோ அவர்கள் நன்னா நடந்தது பாசிமந்தா, நன்னா நடந்தது இதெல்லாம், உபநயனம் ரொம்ப நன்னா நடந்தது, விவாகம் ரொம்ப நன்னா நடந்தது அப்படின்னு சொல்லுவாள் இல்லையோ. ஒண்ணும் இல்ல, கர்ப்பம் தரிச்சிருக்கிறச்சே பாகவத புராணம் ஒரு தரம் கேட்கறது அப்படின்னு வழக்கம் வச்சுட்டு இருக்கா. ஏனால் கர்ப்பத்தில் இருந்த பிரஹ்லாதனுக்கு நாரதர் உபதேசம் பண்ணி பண்ணி எப்பேற்பட்ட குணசாலி ஆயிட்டான். ஒரு ஹிரண்யகசிபு வயத்துல பிறந்த பிள்ளையாவா பிரஹ்லாதன் நடந்துட்டார். அப்பனா அந்த கர்ப்பத்தின் போது அந்த கேட்டது எவ்வளவு நல்லது பண்ணிருப்பாருங்க, அத போல பலதும் பண்ணும். இது சின்ன வயசுல இருந்து நமக்கு இப்ப சவுளம் பண்றதுல இருந்து ஜாதகர்மா நாமகரணம் சவுளம் உபநயனம் கர்ணவேதனம் இன்னைக்கு எத்தனையோ இருக்கு சம்ஸ்காரங்கள். அந்த ஒவ்வொன்றுமே நமக்கு நம்மளை வசத்தி விடும், இன்னும் நம்மளை எக்யூப் பண்ணும், இன்னும் நம்மளை பாசிட்டிவ் ஆக்கும். அது அந்த பெண்ணையும் ஆக்கும் ஆணையும் ஆக்கும். நமக்கு ஒரு ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம சுத்தி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவே சாஸ்திரம் கொடுத்துருக்கு. இது எல்லாம் நமக்காகவா செஞ்சிருக்கா? எந்த கௌதமருக்கும் போதாயனருக்கும் ஆஸ்பலாயனருக்கும் இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம் தெரியாது. நாம அவளுக்கு ராயல்ட்டியும் கொடுக்க போறது இல்ல. யோசி யோசிச்சு நமக்காக நல்லது எழுதி வச்சிருக்கார்கள். அந்தனையும் பார்த்து இதுல இருக்கிற நன்மைகளை புரிந்து கொண்டு நன்னா 16 சம்ஸ்காரங்களை எல்லாரும் பண்ணணும்னு அடியும் பிரார்த்திச்சுக்கிறேன்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.